في أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. இந்த கூட்டத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சகோதரர் பஷீர் ஆசிரியர் அவர்களே, மகளிரை வீட்டிருக்கின்ற சகோதரர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, இளைஞர்களே, வீடுகளில் இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக குறுகிய நேரத்திற்குள் என்னுடைய உரையை சுருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக இருப்பதனால் ஓரிரு விடயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமென்று கருதுகின்றேன். ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் சகோதரர் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் நாளையோ நாளை மறுதினமோ தரவிருந்த நிவாரணப் பணிகள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இன்று இங்கு வந்ததனால் இரவோடு இரவாக முன்கூட்டியே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எங்கு செல்கிற போதும் மக்கள் நலனடைய வேண்டும், அதனால் இதன் வருகையினால் மக்கள் நலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மக்களை காக்க வைத்து கால் கடுக்க வைத்து நிவாரணம் கொடுக்கிற ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிற போதும் மக்களாகிய நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தில் பங்காளிகளாக வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த பாலமுனை கிராமத்திலே இந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற ஆட்சி முறை மாற்றம் வேண்டும், ஒரு நல்லாட்சி இந்த மண்ணிலே நிலவ வேண்டும் என்று இந்த நாட்டிலே இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிற உழைத்துக் கொண்டிருக்கிற இலட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து நேற்று இரவு பாலமுனையைச் சேர்ந்த 30 இளைஞர்கள் எங்களோடு வந்திணைந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இளைஞர்களின் இணைவும் பாலமுனை மண்ணுக்கு ஆட்சி முறை மாற்றத்திலே நல்லாட்சி யுகத்திலே பாலமுனை மக்களும் பங்காளிகள் என்கிற செய்தியை இன்று சர்வதேச சமூகத்திற்கும் தேசிய சமூகத்திற்கும் நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாரமுனை மண்ணுடைய இந்த வரலாற்று பெருமைமிக்க நிகழ்வை தடுத்து நிறுத்துவதற்கு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அந்த தடைகளை மீறி அச்சுறுத்தல்களை மீறி அநாகரீக விலக்கல்களை மீறி அந்த இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய நல்லாட்சிக்காக இந்த மண்ணிலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை அழைத்து வந்து இந்த முறையில் எங்களை பேச வைத்ததற்காக முதலில் அந்த சகோதரருக்கு நான் அமைப்பு கடமைப்படுத்துகிறேன். நீங்கள் சத்தியத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் கொள்கையோடும் இருக்கும் காரணம் இந்த நாட்டிலே நல்லாட்சியை விரும்புகிற அத்தனை மக்களும் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதனை இந்த முறையிலே சொல்லி வைக்க விரும்புகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று ஜும்மா தொழுகையிலே ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 12 விடயங்களை உள்ளடக்கி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியானால் நமக்கு கிடைக்கப் போகிற நலன்களும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியானால் நாம் அடையப் போகிற கஷ்டங்களும் என்று 2 விடயங்களை போட்டு ஒரு துண்டு பிரசுரத்தை எழுதிய அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் தன்னுடைய பினாமிகளை கொண்டு வலியுறுத்தியிருக்கிறார். அதிலே முதலாவது சொல்கிறார், சுயமான கட்சியையுடைய ஏற்கனவே ஜனாதிபதி அனுபவம் உள்ள உறுதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாராளுமன்றத்தை கொண்ட கட்சி தங்களால் நிலைமுறையாக ஸ்திரமான ஒரு அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் மஹிந்த ராஜபக்சே பற்றி சொல்கிறார். மைத்ரிபாலை பற்றி சொல்கிறார், ஸ்திரமற்ற சுயமான கட்சியற்ற ஒருவர் என்று. நான் சகோதரர் பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லாவுடன் கேட்க விரும்புகிறேன், இப்போது நீங்கள் இந்த கட்சி, உங்களுடைய கட்சி என்ன? மைத்ரிபாலருக்கு கட்சி இல்லை, ஓகே, உங்களுக்கு எந்த கட்சியும் இல்லாத நேரத்திற்கு நேரம் சட்டையை மாற்றுகிற நிறத்தை மாற்றுகிற ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை சமூகத்திற்கும் ஒரு காட்டிக் கொடுப்பாளனாக இட்டப்பனாக கோடல் காம்பாக மாறியிருக்கிறவங்க
நடந்து காத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை எட்டாண்டுகளை காலையிலே பாரம்பரிய மக்கள் தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்ற இடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறிய சொல்வர்களே. இரண்டாவது உதயம், காத்தான்குடியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளை தொடர்ந்தும் துரிதமாக முன்னெடுத்துச் செல்ல அரசின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நான் கேட்க விரும்புகிறேன், இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கிற பாரம்பரியையும் காத்தான்குடியையும் இணைக்கிற வீதி எப்படி இருக்கிறது? உங்கள் அபிவிருத்தியின் லட்சணம் அபிவிருத்தி பற்றி பேசுகிறீர்கள், சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் படுகின்ற கஷ்டம் ஒரு உள்வீதியால் காத்தான்குடி ஒரு தொடர்பட முடியாது இருக்கிற அவலம், காத்தான்குடி பிரதான வைத்தியசாலைக்கு மகப்பேற்று சிகிச்சைக்காக வைத்தியத்திற்காக அவசர சத்திர சிகிச்சைக்காக பாலமுனையிலிருந்து செல்ல முடியாத அவலம், ஈச்ச மரங்களை நாட்டிய காத்தான்குடி அழகு மத்திய படுத்திய அந்த செலவுக்கு ஏன் இந்த வீதியை அபிவிருத்தி செய்திருக்க முடியாதா? இன்னும் ஒரு செய்தி, இதே பாலமுனையில் தனக்கு இருக்கிற காணிக்கு ஒரு பிரத்யேக வீதி அமைத்து 600 மீட்டர் வீதி அமைத்து அந்த காணியை துண்டு துண்டாக விற்பதற்கு முடிந்தார். ஆனால் மக்கள் தினமும் பயன்படுத்துகிற போக்குவரத்திற்கு கஷ்டமாக இருக்கிற இடைஞ்சலாக இருக்கிற வீதிகள் அபிவிருத்தி அடையவில்லை. அபிவிருத்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது விடயம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் தொடர்ந்து செயற்படும் மறைந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மருவும் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மேற்கூறிய முறையே இலங்கை முஸ்லிம்களுக்கு காத்திரமானது என்றும் இதனை மாற்றுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஒருபொழுதும் உடன்படாது என்றும் கூறியிருந்தார். இந்த முறையின் ஊடாக சமூகத்திற்கான அரசியல் பேரம் பேசும் சக்தியை பெறுவோம். என்ன பேரம் பேசுகின்ற சக்தி? தலைவரையே கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திய நீங்கள் தலைவரின் கொள்கையை பேசுவதற்கு எந்த விதமான தாய்க்கும் மற்றவர்கள் நீங்கள். முஸ்லிம் காங்கிரஸின் பிரதேச ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக 1989 ஆண்டு தேர்தலிலே ஏறாவூர், கல்குடா தொகுதி, ஏறாவூர், காத்தான்குடி என்ற மூன்று பிரதேசங்களையும் ஒன்றிணைத்து சுழற்சி முறையான பிரயத்துவத்தை பற்றி மறைந்த தலைவர் பேசிய போது அதனை ஏற்றுக்கொண்டு சத்தியம் செய்து பள்ளியிலே மக்களை நம்ப வைத்து 91 ஆண்டு ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னபோது அதனை மறுத்துவிட்டு பிரதேசவாதத்தை தூண்டி மக்களை கூறு போட்டு முஸ்லிம் பிரதித்துவத்தை இழக்க செய்கிற பணியை செய்த நீங்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய காங்கிரசினுடைய தலைவருடைய சிந்தனையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த லாயக்கம் இல்லை என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையிலே 10 டாப் 10 ப்ராஜெக்ட்ஸ், அதிலே காத்தான்குடிக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 2008 ஆண்டு தேர்தலில் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் மாகாண சபை தேர்தலில் ஒரு மேடை அமைக்கப்பட்டது. அந்த மேடையிலே பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா பேசுகிறார். 2008 ஆண்டு மாகாண சபை தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிற போது நான் விமான நிலையத்திலே இருப்பேன். விமானம் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று ஆஸ்திரேலியாவிலே 1000 கோடி ரூபாய் பெறுமதியான சுவரேஜ் சிஸ்டத்திற்கான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு விட்டதால் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை பெற்று நீங்கள் எடுக்கிற உருவத்தை கலந்து கொண்டு இந்த ஊரில் சுவரேஜ் சிட்டத்தோடு நான் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று சொன்ன ஹிஸ்புல்லா மீண்டும் இப்போது சொல்கிறார், இன்னும் 1000 கோடி ரூபாய் பிரஜத்தை கொண்டு வர வேண்டுமானால் மஹிந்த ராஜபக்சுக்கு வாக்களியுங்கள். அங்கு சொன்ன வாக்குறுதி, அந்த தேர்தலில் உங்களுக்கு கிடைத்த முதலமைச்சர் பதவியை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாத நீங்கள் 1000 கோடி ரூபாய் பிரஜெக்டை பற்றி பேசுகிறீர்கள். இறுதி ஜம்பரோடு தான் முடிஞ்சிருக்கிறது. நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதால் முஸ்லிம்களின் பிரச்சனைகளை பொதுவாகவும் காத்தான்குடி மக்களின் பிரச்சனைகளை விசேடமாகவும் பேசி தீர்க்கமாக ப்ரொஜெக்டர் போடுங்க, அதில் போடுங்க இந்த தம்புள்ள பிரச்சனை. பயப்படுகிறார்கள். அந்த ஆத்திரத்தை அவருடைய உணர்வை புரிந்து கொண்டிருந்தார் சகோதரர் ஹிஸ்புல்லா. இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இடம் வேண்டியிருக்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதியை சிங்கள மாதிரி தலைமை தாங்க நாட்டை போய் சொல்ற ஒரு தகத்துக்கும் பிரச்சனை இல்ல. ஆனால் தம்புள்ள பள்ளிய அடிச்சு உடைக்கிறதுக்கு தலைமை தாங்கி வந்த இனாமலுவை சுமங்கல தேர்தல போய் ஆண்மொழி ஒரு தகத்துக்கு கூட பிரச்சனை எப்படி தாக்கி போடும் சொல்றார். மேலும் திருப்பி
தம்பிள்ளை ஜும்மா பள்ளி வாசல் தொடர்பாக பள்ளியில்பட்ட சில பிரச்சனை தொடர்பாக நேற்று ஜும்மாவுக்கு பின்னர் அங்கேப்பட்ட சில புறப்படுகிற சூழ்நிலையில் இன்று அந்த இடத்திற்கு உதவி செய்து அந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். உண்மையிலேயே நேற்று ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளோடு பள்ளி வாசலுக்கோ அல்லது அங்குள்ள குடிமக்களுக்கோ எந்த மாணவர்களும் ஆபத்தும் ஏற்படாமல் அரசாங்க போலீஸ் ராணுவ விஷயப்படைகள் மிக கவனமாக செயல்படுகின்றார்கள். இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு இந்த ஒரு சமூகம் ஏற்படுத்தவில்லை. ஒரு சின்ன பாதிப்பு கூட பள்ளிவாசல் ஏற்படுத்தவில்லை. அங்கே
சின்ன பாதிப்பு கூட பள்ளிக்கு ஏற்படலாம். நான் போய் பார்த்தா மிம்பர் உடஞ்சிரி, மிம்பர் பலகையான மிம்பர், மிம்பர் உடஞ்சிரி, குரானெல்லாம் அழிச்சு வீசி சேதானே தகடுகள் அடிச்சு அப்படி நசுங்கி போயிட்டு ஃபேம் பரஞ்சிட்டு இதை சொல்றாரு. ஒன்று நாள் எப்படி உண்மை பேசுகிறார் இதுக்குத்தான் பேரம் பேசுதல். நிறைவேற்றதிகார ஜனாதிபதியிடம் பேரம் பேசுகிற சக்தி இருக்கிறதா அதனை பெறலாமா? மைத்திரி வந்தால் பேரம் பேசுகிறது அட்ட காட்டிக் கொடுக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறார், நாட்டின் பல பாகங்களிலும் வாழ்கிற வாழும் காத்தான்குடி வர்த்தகர்களும் அவர்களின் உடைமைகளும் நன்றியுடன் பாதுகாக்கப்படும். கடந்த பயங்கரவாத காலங்களை நினைவு கூட தலைமைப்பட்டுள்ளோம். நோய்விட்டு எரியிற பழமை இருப்பார்கள். யாரு காத்தான்குடி மகண்ட கடை என்று சொல்றாரு? உலகம் முழுக்க இருக்கிற இலங்கை முழுக்க இருக்கிற காத்தான்குடி மக்கள பொருளாதாரத்தை பாதுகாக்கும். கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான, பில்லியன் கணக்கான ரூபாய் பெறுமதியான, 40 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த நோய்வின் பானந்துறை நிறுவனம் இரவோடு இரவாக தீக்கிரையாக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ஷ என்ன அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? தசன்பக் நிறுவனம் தாக்கப்பட்டு சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த போது ரஷன்பக் நிறுவன முகாமையாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், வழக்கை பாதித்துக் கொண்டுமாறு அரசாங்கம் பணிக்கிறது. அப்பொழுது என்ன பேசினார்கள்? வாய்ப்புடி மோகமாக இருந்தார் அன்புக்குரிய சகோதரர். ஏழாவது சொல்கிறார், பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் திட்டமும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஏற்கனவே உண்டு. இதை மீறி மீண்டும் தோன்றினால் அதனை மஹிந்த ராஜபக்ஷ கட்டுப்படுத்துவார்கள். சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சியிலே பயங்கரவாதத்தை வளர்த்தவர் நீங்கள். நூற்றுக்கணக்கான மோட்டார் சைக்கிளை விடுதலை புலிகளுக்கு கொடுக்கவில்லை என்பதை சத்தியம் பண்ணி உங்களால் கூற முடியாதது. இப்பொழுது பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் மற்றும் சமூகத்திற்கு செய்த அநீதிகளை நாங்கள் பட்டியல் போட முடியும். 26 பள்ளிவாயர்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. 26 பள்ளிவாயர்கள் முற்றாக தடை செய்யுமாறு பேசப்பட்டிருக்கிறது, கோரப்பட்டிருக்கிறது. 352 மேற்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் சகோதரர் ஹிஸ்புல்லாவையும் பேசியது கிடையாது. மீண்டும் சொல்கிறார், அரபு நாடுகளுடைய, சார்க் நாடுகளுடைய, ஆசிய நாடுகளுடைய ஒத்துழைப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று. அரபு நாடுகள் இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு இணைக்கப்பட்ட பற்றி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு பேசுகிற போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட அரபு நாடுகளிடம் பேசியது கிடையாது. ஆனால் அரபு நாடுகள் கொடுக்கிற பணத்தை கொண்டுதான் இன்று உங்களுடைய வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். பள்ளி கட்டுவதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் கிணறு கட்டுவதற்கும் மாறு கொடுப்பதற்கும் பணம் வரவில்லை. ஆனால் உங்களுடைய நிலவரம் என்னவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். மக்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசியது கிடையாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் சகோதரர் ஹிஸ்புல்லா முஸ்லிம் சமூகத்தின் நலன்தாக பேசவில்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் அபிவிருத்தி மாயை காட்டி வெறும் அப்பசத்த லாபங்களை கொடுத்து மக்களை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி இந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கிற ஒரு கோடலுக்காக இந்த சமூகத்திலே இந்த மாறி இருக்கிறார். எனவே இந்த சமூகத்திலே நாம் மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. தருவதை எல்லாம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பிரதேசத்திலே தமிழ் முஸ்லிம் மக்களோடு மிகவும் இணைந்து வாழ வேண்டிய ஒரு பிரதேசத்திலே நாங்கள் வாழ்கிறோம். காத்தான்குடி ஆரையம்பதி பிரதேசங்களுக்கு இடையிலே மிக நெருக்கமான இன நல்லுறவு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்பது இனத்துவேசத்தை உருவாக்கி இனங்களுக்கு இடையிலே முரண்பாடை உருவாக்கி தங்களுடைய நலன்களுக்காக ஒருபொழுதும் அரசியல் செய்யாது. பிரச்சனைகள் வருகிற போது அவர்களோடு ஒரே மேசையில் இருந்து அமர்ந்து பேசி தீர்க்கிற கலாச்சாரத்தை உருவாக்க விரும்புகிறது. உங்களுக்கு இந்த பிரதேசத்திலே செல்வனார் பிரதேசத்திலே காலி பிரச்சனை வந்தபோது உங்களுடைய பள்ளிவாய நிர்வாகிகளை அழைத்து ஒரு கூட்டத்தை கூடுகிறோம். அப்போது சில பள்ளிவாய நிர்வாகிகள் வந்தார்கள், சில பள்ளிவாய நிர்வாகிகள் வர மறுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களுக்குள்ளாவின் ஆதரவாக நீங்க இருக்க முடியும். ஆனால் சமூகத்தின் பிரச்சனையில் யார் அக்கறை காட்டுகிற போதிலும் அந்த அக்கறைக்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய சமூகத்தின் நலனை முன்னிறுத்தி செயற்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்பையும் கடமையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல சந்திப்புகளை நடாத்தி பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வடமாகாணத்திலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து எப்படி இந்த நாட்டிலே தேசிய நல்லிணக்கத்தை தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான நல்லுறவை சமாதானத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறுதான் இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு முஸ்லிம்கள் தொடர்பாக இருக்கிற அச்சங்களையும் சந்தேகங்களையும் பயன்களையும் நீக்குவதற்காக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஜாதிக எழுவுரிமையோடு பேசுகிறது, ஜேவிபியோடு பேசுகிறது. ஜாதிக எழுவுரிமை இன்று இந்த நாட்டினுடைய நல்லாட்சி வேலை திட்டத்தில் ஒரு பங்காளியாக இருக்கிறது. சகோதரர் சொல்கிறார்கள், ஜேவிபி நில உரிமையை போன்ற இயக்கங்களினால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருப்பதாக அந்த எந்த ஒரு பணியையும் அவர் செய்யவில்லை. பிபிஎஸ்ஐ மறந்து அவர் பேசுகிறார். இப்பொழுது பாருங்கள் அழுத்தமையில் என்ன நடக்கிறது என்று அன்புக்குரிய சகோதரர்களே, அழுத்தமை கலகம் பேச்சும் அருத்தமை நகர் தீயிட்டுக் கொளுத்தப்படுகிறது. 44 கடைகள், 60 மேற்பட்ட வீடுகள், பள்ளிவாயில்கள், பொருளாதாரம், 2 உயிர்கள் என்று மிக மோசமான இழப்பை அருத்தமை நகரம் சந்திக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பற்றி நான் நீண்ட நேரம் பேச முடியாது, மிக சுருக்கமாக பேச வேண்டியிருப்பதனால். தந்தையை இழந்து பள்ளிவாயில் தாக்கம் உட்பட்ட போது அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 1000 கொடுத்து அந்த முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு கூறிய போது அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே தன்னுடைய தந்தையை இழந்த 2 சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள் பேசுகிற அந்த அவலமான வீடியோவை நீங்கள் இப்பொழுது பாருங்கள்.
குறிப்பாக சகோதரர் ஜியாத் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுபஹானல்லாஹ்.